இன்னைக்கு வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் ரெண்டாவது சர்க்கத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் பார்ப்போம். அயோத்தியா காண்டத்தோட முதல் சர்க்கத்தில் ராமனுடைய குணங்களெல்லாம் தசரதர் நினச்சி பார்த்து இந்த ராமனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ரெண்டாவது சர்க்கத்தில் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு நாலு வர்ணத்தவர்களையும் சிற்றரசர்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவள் அந்த ராமனை புகழ்ந்து நிறைய சொல்கிறா. அதில் இந்த ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு பார்ப்போம். வியசனேஷு மனுஷ்யாணாம் பிருஷம் பவதி துக்கிதா உற்சவே உற்சவேஷு ச சர்வேஷு பிதேப பரிதுஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். வியசனம்னா கஷ்டம். மனுஷியானாம் வியசனேஷு, மனிதர்களுக்கு கஷ்டம் வரும்போது, அதாவது எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா புருஷம் பவதி துக்கிதா, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமோ அதை விட அதிகமாக அவன் வந்து கஷ்டப்பட்டு அதை எப்படியாவது சரி பண்ணணும், அந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு பார்க்குறான். உற்சவேஷு ச சர்வேஷு, எங்கள் காலத்தில் யாராவது உற்சவம், குழந்தை பிறந்திருக்கு, புத்திரோத்சவம், இல்லை கல்யாணம் வருது, இப்படி உற்சவங்கள் வந்தால் உற்சவேஷு ச சர்வேஷு எல்லா உற்சவங்களிலும் பித்தேவ பரிதுஷ்யதி, எங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அந்த அளவுக்கு அவன் ராமன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த மற்றவா கஷ்டத்தில் நம்ம பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது, கஷ்ட நஷ்டங்களில் சுக துக்கங்களில் பங்கெடுத்துக்கிறதுங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. சுவாமிகள் சன்னியாசம் வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு துக்கம்னா துக்கம் கேட்க போவார், ஆறுதல் சொல்வார். நீங்கள் இவ்வளோ குருஸ்தானத்தில் இருக்கே, நீங்கள் எதுக்கு இப்படி அவார்டு சேர்ந்து நீங்களும் அழணும், ஏன் இவ்வளோ வருத்தப்படணும் அப்படின்னு யாரை கேட்டால், இது நான் ஒன்றும் வரவிஷன் பண்ணல, என் சுபாவம் அப்படி இருக்குது, அவள் கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்வார். அப்படி ஒரு இயல்பாக இருந்தார். அவருக்கு அவ்வளோ வைராகிய ஞானம் இருந்தாலும் அவர் வந்து மற்ற கஷ்டத்தில் பங்கெடுத்துட்டார். அப்படி அந்த துக்கத்தை பகிர்ந்துக்கும் போது கேட்குறவாளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், அவள் அந்த மனசில் இருக்கிற பாரம் குறையும். அதை நான் பார்த்துருக்கேன். மகாபிரி வாட்டியே ஒருத்தர் வந்து புத்திர சோகத்தோடு வந்து ரொம்ப கதறி அழுத பொழுது பெரியவாளே எனக்கே கூட ஒரு பிள்ளை போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது பெரியவாளுடைய சொந்த தம்பி சாம்புமூர்த்தி சாஸ்திரிகள்னு, அவரோட பிள்ளை மணி சாஸ்திரிகள்னு, அவர் பெரியவாளுக்கே சர்வீஸ் பண்ணியிருந்தார். அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டார். அதை குறிப்பிட்டு எனக்கே கூட ஒரு பிள்ளை போயிட்டான், அது மாதிரி இப்போ பவானோட பேரை சொல்லிட்டு சமாதானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மகாபெரிவா சொல்லியிருக்கா. சுவாமிகளும் அந்த மாதிரி நான் பார்த்து ஒருத்தருக்கு புத்திர சோகம் ஏற்பட்ட போது இந்த கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரதாங்க பாணே கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை வந்து எத்தனை ஆவர்த்தி சொல்கிறான்னு சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப நேரம் அதை ஜெபிச்சுட்டே இருந்தார். வந்து கேட்டவா அப்படி கஞ்சலம் விட்டா, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி போனான். அந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறது நான் சுவாமிகிட்ட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ராமனுடைய குணம். அடுத்தது உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி, ஒரு சௌக்கியம் சந்தோஷ விஷயம்னா சொந்த அப்பாவை போல அவரும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துப்பார் அப்படிங்கிறது சுவாமிகள் சொல்வார். யாருக்காவது கஷ்டம்னு கேட்டாலாவது அஜிஜோ அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேருக்கு மனசு வரும். மற்றவாளுக்கு சௌக்கியம் வந்துடுத்து நன்னா வந்துட்டாவோ அப்படிங்கிற போது, அவாத்தில் உற்சவம் அப்படிங்கிற போது கொஞ்சம் கூட மனசில் கல்மிஷம் இல்லாமல் சொந்த தகப்பனார் எப்படி சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி சந்தோஷப்படுறதுங்கிறது ஒரு ரொம்ப உயர்ந்த குணம் அப்படின்னு சுவாமிகள் சொல்வார். அது நினச்சி பார்த்து அவர் சொல்வார். அதே மாதிரி அவரும் சுவாமிகளும் அந்த மாதிரி மற்றவருடைய சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் சந்தோஷங்களெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லாமல் ஆற்றில் ஒரு கல்யாணம் கிடையாது, ஒரு விசேஷம் கிடையாது. இந்த பித்தேவ பரிதுஷ்யதிங்கிறது அப்பாவை போல் சந்தோஷப்படுறார் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக என் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அமைஞ்சது ரொம்ப பெரிய பாக்கியம். அவர் ஒரு மகான்னே சுவாமிகள் சொல்வார். கொஞ்சம் கூட யார் மேலும் பொறாமை கிடையாது, ரொம்ப நிதானமாக இருப்பார். காத்தால எழுந்தா 2 மணி நேரம் ருத்ரம் சமக்கம் சொல்லி சிவ பூஜை பண்ணுவார். சாயங்காலம் திருப்புவழ் பஜனை அட்டன் பண்ணுவார். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பவமானம் படிப்பார். துவாதசி அன்னைக்கு உபனிஷத் பாராயணம் பண்ணுவார். சண்டே சண்டே அருணம் அப்படின்னு சொல்லி சூரிய நமஸ்காரம் உடம்பு முடிய வரைக்கும் நமஸ்காரம் பண்ணியே பண்ணுவார். அப்படி அதாவது அந்த காலத்தில் நமக்கு படிப்புனா என்னன்னு தெரியல. எங்கள் அப்பா வந்து அண்ணா தம்பிகளுக்குள்ள கொஞ்சமாக படித்தவர்னு ஒரு பேர், அதனால அவர் கிளர்க்காக போயிட்டார். ஆனால் அது ஒரு பெரிய அனுகிரகம். அவர் வந்து சத்சங்கத்தில் ஈடுபட்டு வேதத்தை 4 காண்டம் அவர் வந்து அத்தியனம் பண்ணார். அந்த மாதிரி அது இது படிப்பா அதெல்லாம் படிப்பா, இவருக்கு கிடைச்ச பாக்கியமே பாக்கியம். அப்படி நல்ல புத்திமான். 75 வயசில் அவர் வந்து எனக்கு அலங்காரம் கந்தர் அலங்காரம் மனப்பாடம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு 100 பாட்டே மனப்பாடம் பண்ணார். அந்த மாதிரி அவருக்கு புத்தி தீட்சணியம் இருந்தது. மெதுவாக கிரகிச்சுண்டு மெதுவாக என்ஜாய் பண்ணுவார் அவர். அந்த மாதிரி அவர் இந்த உற்சவங்களில் சந்தோஷப்படுறதுங்கிறது, எங்கள் காலத்தில் நாங்கள் 4 பேர், 2 பிள்ளைகள் 2 பெண்கள், எங்களுக்கு மொத்தம் 4, எங்களுக்குள்ள 4 பிள்ளைகள் 4 பெண்கள். இந்த எல்லா குழந்தைகள் கல்யாணத்துலேயும் எல்லா பேரம்பேத்திகளுடைய ஆயுஷோமத்துலேருந்து பூனல்லேருந்து எல்லாத்தையும் எங்கள் அப்பா ரொம்ப அழகாக நிர்வாகம் பண்ணுவார். யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு லிஸ்ட் போடுவார், என்னென்ன சாமான் வாங்கணும், ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவர் தான் பார்த்து பண்ணார். அந்த காரியங்கள் அவருடைய 60 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் அவர் வந்து அவருடைய, இப்போ பங்குனி புனர்வசு வரப்போகிறது, அந்த அவருடைய பங்குனி புனர்வசு நட்சத்திரத்தன்னைக்கு ருத்ரைகாசி பண்ணுவார். அதெல்லாம் வந்து அழகாக பண்ணி எத்தனையோ பேர் வருவா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனப்பான்மையாக இருக்கும். எல்லாம் பொண்டுகளெல்லாம் சமாளிச்சுண்டு வர விருந்தினர்களெல்லாம் சமாளிச்சுண்டு உற்சவம்னா அவர் கூட இருந்து உற்சவம் நடத்தணும், அவ்வளோ அழகாக பண்ணுவார். அந்த பிதாங்கிறவர் தன் குழந்தைக்கு சந்தோஷப்படுறதுன்னா, எனக்கு இந்த ராமாயணம் பிரவச்சனம் பண்ணுறதுல ஒரு ஆசை இருந்து முன்னையே நான் ஆற்றுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். இதை வந்து அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ராமபட்டாபிஷேகம் அன்னைக்கு 10 பேர் வருவா, நான் 1 மணி நேரம் பேசுவேன். எங்கள் அப்பா ஸ்டூலை போட்டு அது மேலே துணியை போட்டு நான் உட்காந்து பிரவச்சனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அப்படி என்கரேஜ்மெண்ட்னா அவர் மாதிரி பண்ண முடியாது. அந்த உற்சவங்கள்லாம் நடத்தி ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி பித்தேவ பிரித்துஷத்திங்கிறது ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால, ராமன் மற்றவர்களுடைய உற்சவங்களில் தானும் பங்கெடுத்து சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறத என்னால் ரசிக்க முடிகிறது. சுவாமிகள் எனக்கு, சுவாமிகள் வந்து நீ உங்கள் அப்பாவை பார்த்துக்கோ, அவர் மாதிரி நீ இருந்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்வார். அதுதான் என்னோடய ஹையஸ்ட் கோல் இன் லைஃப். சுவாமிகள் கிட்ட நான் என்ன பார்த்தேன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஓரளவு ஸ்மூத் சீலிங் லைஃப், நல்ல மனைவி, ஓரளவு தேவலாமான குழந்தைகள், நான் எக்ஸப்ஷன். ஆனால் சுவாமிகளுக்கு பல கஷ்டங்கள் இருந்தது. இந்த எங்கள் அப்பா ஆன பயபக்தி வழிபாடு பெருமுக்தி அப்படின்னு பகவான்கிட்ட பயபக்தியோடு இருந்து நல்ல வரங்கள் பெற்று முக்தி அடைஞ்சிட்டார். பக்தி மார்க்கத்திலே இருந்து சுவாமிகள் வந்து கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிண்டு பகவானோட பக்தியினால் வைத்தரணி போல, நரகத்தில் ஒரு ஆறு அது, அந்த மாதிரி ஒரு ஆறை கடக்க வேண்டியிருந்தால் கூட பகவானுடைய பக்தினால் ஒரு கவலை இல்லாமல் கடக்கலான்னு பாகவத்தில் வரும். அப்படி அவர் ஒரு குருஸ்தானத்தில் இருந்ததுனால பகவத் பஜனம் சுகம் துக்கம் எல்லாத்துக்கும் மேலே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத அவர் வாழ்ந்து காமிச்சார். அந்த மாதிரி பெரு 2 மகாபுருஷர்களை என்னுடைய லைஃப்பில் நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜானகி